إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على حبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العظيم إلا كفل كفل شيوم ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அவனேகன் இணை துணையற்றவன், வணங்க தகுதியானவன், யாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவன், யாவற்றையும் கச்சிதமாக அழகாக சிருஷ்டித்து அவற்றுக்குரிய தேவைகளை அழகாக பூர்த்தி செய்யக்கூடியவன், தாயுடைய கருப்பறையிலே ஒவ்வொரு மனிதனையும் அழகாக உருவகப்படுத்தி அந்த மனிதனுடைய ரிஸ்குடைய ஏற்பாடுகளை செய்தவன், அவனுடைய அனுமதியின்றி உலகத்திலே எந்த ஒரு அணுவும் அசையப்போவதில்லை, அவனது அறிவின்றி காய்ந்த ஒரு இலை கூட மரத்தில் இருந்து விழப்போவதும் இல்லை, அவனின் நாட்டம் இன்றி உலகத்திலே எந்த ஒரு அசைவும் ஏற்படுவதில்லை. அந்த ரப்புல் ஆலமீன் யாவற்றையும் கண்காணிக்கின்றான், யாவற்றையும் கணக்கிடுகின்றான், யாவற்றையும் நோட்டமிடுகின்றான். அவனிடம் யாவரும் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த இறைவனை நான் ஏற்றி போற்றுகின்றேன், அவனை நான் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் இந்த உலகத்தாருக்கு நேர் வழிகாட்டிகளாக, அருளாக, முன்னுதாரணங்களாக அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக கடைசி நபியாக, இறுதி முத்திரையாக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களுடைய தலைமை தினம் என்று வர்ணிக்கப்பட்ட, ஏழைகளுடைய பெருநாள் தினம் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று குழுமி இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா நிலைமைகளிலும் நம்மை படைத்தவன், நம்மை பார்த்து கொண்டிருக்க கூடியவன் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வை அஞ்சி அவனது சிந்தனையோடு அவனை தக்குவா செய்து அவன் எவற்றை எடுத்து நடக்குமாறு நம்மை படித்திருக்கிறானோ, ஏவி இருக்கிறானோ, அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் பேசுகின்ற எனக்கும் செவிதாழ்த்துகின்ற உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசிய செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மனிதர்களாகிய நம்மை ஆறு அறிவை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். உலகத்திலே இருக்கின்ற பல கோடி படைப்புகளுள் மனிதன் சிறந்தவனாக இருக்கிறான். உலகது கர்ரம் நாபனி ஆதம், மனிதனை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். மனிதன் எவ்வாறு சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறான்? ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌரவத்தையும் மகத்துவத்தையும் மலாய்க்காமார்களுக்கு எடுத்து காண்பிப்பதற்காக அல்லாஹ் மலாய்க்காமார்களுக்கு தெரியாத அறிவை ஆதமுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அலைஹிஸ்ஸலாம். وَعَلَّمْنَا الْآدَمَ أَسْمَاءَكُ لَهَا, நாம் ஆதமுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம். மலாய்க்காமார்களிடம் இவற்றை பற்றி கூறுங்கள் என்று சொன்னோம், அவர்களால் கூற முடியவில்லை. ஆதம் அவற்றை மலாய்க்காமார்களுக்கு எடுத்துரைத்தார். அன்பார்ந்தவர்களே, மலாய்க்காமார்களை விட ஒருபடி மேலாக மனிதன் உயர வேண்டுமாக இருந்தால் அவனுடைய அறிவு அதற்கு வழிவகுக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஒருபடி மேல் உயர்த்தி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம், மனிதனை அல்லாஹ் அறிவு என்ற இந்த ஞானத்தினூடாக உயர்த்தி வைத்திருக்கிறார். இதனால் இஸ்லாம் அறிவை போக்கக்கூடிய செயற்பாடுகளை ஹராமாக்கி வைத்திருக்கிறது, தடுத்து வைத்திருக்கிறது. இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாப்பதற்குரிய முழு ஏற்பாடுகளையும் தீனுல் இஸ்லாம் தன்னுடைய இலக்காக கொண்டிருக்கிறது. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதனுடைய புத்தி, இது பேதலமாகாமல், இது நீங்கி விடாமல் இருப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் இஸ்லாம் செய்கிறது. மூன்றாவது, ஒரு மனிதனுடைய மானம். நான்காவது, ஒரு மனிதனுடைய மார்க்கம். ஐந்தாவது, ஒரு மனிதனுடைய
மார்க்கம் அவனது அறிவு. இப்படியாக ஐந்து விடயங்களை இஸ்லாம் அடிப்படையாக பாதுகாப்பதற்குரிய வரையறைகளை செய்திருக்கிறது. எனவே ஒரு மனிதனை கொலை செய்வது ஹராம், ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கக்கூடிய அடிப்படை விபச்சாரத்தில் ஈடுபடுவது ஹராம், ஒரு மனிதன் மதம் மாறுவது அல்லது ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்துவது ஹராம். இதே வகையிலே ஒரு மனிதன் மது அருந்தி தனது அறிவை பேதலிக்க செய்வது, தனது அறிவை போதைக்குள்ளாக்குவது, இதனை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது மார்க்கத்தில் மட்டுமல்ல நமக்கு முன்னால் வந்த சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை இறக்கி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீலை இறக்கி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூரை இறக்கி, இந்த வேதங்களிலும் கூட போதை பொருளை பாவித்து ஒரு மனிதன் தனது அறிவை போக்குவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இன்று கூட பைபிளில் வரக்கூடிய வசனங்கள் அதற்கு சான்று பகர்கின்றன. அன்பார்ந்தவர்களே, அதிலே பல கையாடல்கள், பல மாற்றங்கள் இருந்தாலும் கூட இன்றும் கூட அந்த வசனங்களை நம்மால் காண முடிகிறது. எல்லா வேதங்கள், எல்லா மதங்களிலும் ஒரு மனிதனுடைய அறிவை போக்க செய்யக்கூடிய இந்த மதுபானம், இந்த போதை பொருட்கள், போதை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களை பாவிப்பதனை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். என்ன காரணம் என்றால், ஒரு மனிதன் தனது அறிவை இழந்து விடுகின்ற பொழுது ஏனைய படைப்புகள், ஏனைய மிருகங்களை விட மனிதனுக்கு இருக்கின்ற சிறப்பம்சமாகிய இந்த அறிவை ஒரு மனிதன் இழந்து விடுகின்ற பொழுது அவன் மிருகத்தை விட கேவலமாக மாறிவிடுகிறான். சொல்கிறது, அவர்கள் ஒழுங்காக சிந்திக்க மாட்டார்கள், உள்ளமிருந்தும் சரியானதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், காதிருந்தும் நல்லதை கேட்க மாட்டார்கள், இவர்கள் மிருகத்தை போன்றவர்கள் அன்றி இவர்கள் மிருகத்தை விட கெடுகட்டவர்கள் என்று சொல்கிறது குர்ஆன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே இந்த மதுவை ஹராமாக்குவதற்காக, போதையை ஏற்படுத்தக்கூடியவற்றை ஹராமாக்குவதற்காக தனிப்பட்ட விதத்திலே நான்கு கட்டங்களாக அல்லாஹு தஆலா இந்த மதுவை ஹராமாக்கி இருக்கிறார். கட்டம் கட்டமாக ஹராமாக்கி இருக்கிறார். அறியாமை காலத்திலே இருந்த மக்கள், ஜாஹிலியா காலத்திலே இருந்த மக்கள், அவர்களுடைய காலை மாலை பொழுதுகள் எல்லாம் இந்த மதுவோடும் மங்கையோடும் தான் கழிந்தது. வரலாறு சான்று பகர்கிறது. அந்த நேரத்திலே 40 வருடங்கள், 60 வருடங்களாக மதுவிலே புதைந்திருந்த அந்த மக்களை அதில் இருந்து விடுவிப்பதற்காக இஸ்லாம் கட்டம் கட்டமாக இந்த மது பாவனை ஹராம் செய்திருந்தது. குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது, நபியே உங்களிடம் மதுவை பற்றி கேட்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், மதுவை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள், போதையை ஏற்படுத்தக்கூடியவற்றை பாவிக்கலாமா என்று கேட்கிறார்கள், இன்னும் சூது விளையாடுவது கம்ளி இதை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த இரண்டு விடயங்கள், மது இரண்டாவது மைத்திர் என்று சொல்லக்கூடிய இந்த கம்ளி, இது இரண்டையும் பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், சொல்லுங்கள், அதிலே மிகப்பெரிய பாவம் இருக்கிறது, வெளிரங்கத்திலே சில நன்மைகள் இருப்பது போன்றும் இருக்கிறது, அதனுடைய பிரயோசனங்களை விட அதனால் ஏற்படக்கூடிய பாவங்கள் மிகப்பெரியன என்று அந்த வசனம் சொல்கிறது. என்றாலும் முஸ்லிம்கள் அந்த காலத்திலே அந்த மதுப்பாவனை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்திலே ஒரு தொழுகை நடாத்தப்படுகிறது, மகரிப் தொழுகை. ஒருவர் இமாமத் செய்கிறார், அவர் மது அருந்தி போதையில் இருந்தார். தக்பீரை கட்டியவர் என்ற சூராவை ஆரம்பித்து ஓதுகின்ற பொழுது அவர் ஓதுகிறார், நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நாம் வணங்க மாட்டோம் என்று ஓதுவதற்கு பகரமாக லா என்ற வார்த்தையை விட்டுவிட்டு நீங்கள் வணங்குகின்ற சிலையை நாம் வணங்குகிறோம் என்று போதையினால் ஓதிவிட்டார். அல்லாஹுடைய அடுத்த வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தை இறக்குகிறான், மனிதர்களே, நீங்கள் போதையுற்றவர்களாக, அறிவை இழந்தவர்களாக இருக்கும் நிலையில் தொழக்கூடிய இடத்திற்கு நெருங்கி வராதீர்கள், பள்ளிவாயிலை நெருங்கி வராதீர்கள் என்பதாக ஆயத் இறங்குகிறது. அந்த நேரத்திலே மதுவை விட முடியாமல் மதுவிலே வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த அந்த நபித்தோழர்கள், ஆயத்து வருகிறது, எந்த ஒரு நேர தொழுகையிலும் மது அருந்த மாட்டார்கள், பிறகு இஷா தொழுகைக்கு மது அருந்துவிட்டு சுபகுடைய நேரத்திலே அந்த போதை தணிந்த பிறகு அவர்கள் தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டமாக குர்ஆன் ஒட்டுமொத்த மதுவையும் ஹராமாக்கி விடுகிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைத்திரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். சஹாபாக்களை பார்த்து ஆயத் இறங்குகிறது. நிச்சயமாக மது, நிச்சயமாக மது, அதே போன்று சூது, சிலை வணக்கம், இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய அருவறுப்பான செயல்கள். அதனை முற்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆயத் இறங்குகிறது. புகாரியுடைய ரிவாயத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது வீட்டிலே சில நபித்தோழர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், மது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே ஈச்சம்பழத்தினால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வகை போதை அவர்கள் பாவிப்பார்கள். இந்த ஆயத் இறங்கப்பட்ட செய்தி, ஒரு நபித்தோழர் அந்த மதீனாவுடைய தெருவிலே கூவி அழைக்கிறார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போதை ஏற்படக்கூடிய பொருட்களை ஹராமாக்கி விட்டார்கள், எனவே நீங்கள் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ஆயத் ஓதப்பட்டதுதான் தாமதம். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சபையிலே நான் பார்த்தேன், சில நபித்தோழர்களுடைய கையிலே மதுக்கோப்பை இருந்தது, சிலருக்கு முன்னால் மது பீப்பாக்கள் இருந்தன. அபு தல்ஹா சொன்னார், என்ன பார்த்தே மகனே, எங்களுடைய அந்த மது பீப்பாவை, அந்த மது இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாளியை அப்படியே புரட்டி கொட்டிவிடுங்கள். அவர்களுடைய கையிலே இருந்த கோப்பையை அப்படியே கொட்டிவிட்டார்கள். யாரும் அவர்களில் ஒருவர் கூட தன்னுடைய வாயை நோக்கி அந்த கோப்பையை உயர்த்தவில்லை. அன்பார்ந்தவர்களே, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மதுவிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், 40 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள் என்று அதிலே பிறந்து வளர்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்குகிறது, சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜாஹிலியா காலத்திலே சில சஹாபாக்கள் இருந்தார்கள், உஸ்மான், அபுபக்கர், சித்தீக் போன்ற தனித்தோழர்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னர் காபிராக இருந்த காலத்தில் கூட இந்த மதுவை சுவைக்கவில்லை. அவரிடம் கேட்கப்பட்டது, ஏன் உங்களுடைய சகாக்கள் எல்லாம் மது அருந்துகிறார்கள், இன்பத்திலே திளைக்கிறார்கள், நீங்கள் ஏன் ஜாஹிலியா காலத்திலே மது அருந்தவில்லை? சொன்னார்கள், மது அருந்தினால் ஒரு மனிதன் தன்னுடைய மதியை இழந்து விடுகிறான், தன்னுடைய அறிவை இழந்து விடுகிறான். அறிவை இழந்தால் தன்னுடைய மனைவிக்கும் தாய்க்கும் அவனுக்கு வித்தியாசம் விளங்காது, தன்னுடைய சகோதரிக்கும் தன்னுடைய சாட்சிக்கும் அவனுக்கு வித்தியாசம் விளங்காது. அந்த அசிங்கமான அவலட்சணமான செயலை நான் செய்ய விரும்பவில்லை, என்னுடைய புத்தியை போக்க நான் ஆசைப்படவில்லை என்பதாக சொன்னார்கள். ஜாஹிலியா காலத்திலே இருந்த அறிஞர்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஈச்சம்பழத்தினால் செய்த மதுவை குடிக்கலாமா, தேனினால் செய்தவற்றை குடிக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமான சுருக்கமான ஒரு பதிலை சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒரு மனிதனுக்கு போதை ஏற்படுத்தக்கூடிய அத்தனையையும் அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார். அது நீங்கள் பாவிக்கக்கூடிய மது என்ற பெயரில் பாவிக்கக்கூடியதாக இருந்தால் என்ன, அல்லது மாத்திரை என்ற பெயரில் பாவிக்கக்கூடிய டெப்லெட், அல்லது அது போன்ற போதைப் பொருட்கள், சுபஹானல்லாஹ், கேள்விப்படுவதற்கு பயமாக இருக்கிறது. சில வாசனை திரவியங்கள் நுகர்ந்து போதை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், சில இன்ஜெக்ஷன்கள், இதனால் போதை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு போதை ஏற்படுத்தக்கூடிய அத்தனையும் ஹராம் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் மது அருந்துகிறான் என்றால் அந்த பாவம் அவனோடு முடிந்துவிடக்கூடிய பாவம் அல்ல, மாறாக அந்த பாவம் அவனையும் தாண்டி அவருடைய குடும்பத்தையும், அவன் இருக்கின்ற சூழலையும், ஏன் அவனது நாட்டையும் பாதிக்கிறது. மிகப்பெரிய கொடிய ஒரு பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த மது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-ஹம்ரு மிஃதாஹு குல்லி ஷர், இந்த மது இருக்கிறதே எல்லா பாவத்துடைய திறவுகோலும் இதுதான் என்றார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்-ஹம்ரு உம்முல் ஹதாயிஸ், மனிதர்கள் குடிக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய போதை பொருட்கள் இருக்கின்றனவே, இவைகள் பாவங்களுடைய தாய். கொலை செய்வதை விட, விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விட, இது போன்ற பல பாவங்களை தாண்டி ஒரு மனிதன் மதுவை அருந்துகின்ற பொழுது அவன் எல்லா பாவங்களையும் சாதாரணமாக செய்து விடுகிறான். ஏன்? அவன் புத்தியை இழந்து விடுகிறான். புத்தி இல்லாத மனிதன், அவனுக்கு நாம் பைத்தியகாரன் என்று சொல்கிறோம். ஒரு பைத்தியகாரன் செய்த வேலைகளுக்கு அவன் பொறுப்பாக மாட்டான். எனவே உணர்வற்ற விதத்திலே அவன் எல்லா பாவங்களையும் செய்துவிட முடியும். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முன்னொரு காலத்திலே ஒரு வணக்கசாலி இருந்தான். அந்த வணக்க சாலையை வழிகெடுப்பதற்காக அந்த ஊரிலே இருந்த ஒரு வப்பாட்டி பெண், ஒரு அனாச்சாரம் செய்யக்கூடிய விபச்சார பெண் இவரை வழிகெடுப்பதற்காக தனது அடிமையை அனுப்பி அவரை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கிறார். எதற்காக என்றால், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொய்யாக சொல்லி அந்த மனிதர் வருகிறார். வந்து அந்த வீட்டுக்குள் வந்த பொழுது அந்த அடிமை பெண் வீட்டுடைய கதவுகளை மூடிவிடுகிறாள். இந்த அசிங்கமான அவலட்சணமான நடத்தை உள்ள பெண் அந்த மனிதரை பார்த்து சொன்னால், மூன்று பாவங்கள் இருக்கின்றன, அவற்றில் நீர் விரும்பியதை செய்துவிடு. ஒன்று, என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும். அல்லது இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், இவனை கொல்ல வேண்டும். அல்லது இங்கே இருக்கின்ற இந்த மதுக்கோப்பை அருந்த வேண்டும். அவர் நினைக்கிறார், இருக்கின்ற பாவத்திலே மிகச் சிறந்த மிகச் சிறியது இந்த மதுதான் என்று நினைத்து அந்த மதுக்கோப்பை அருந்துகிறார். அவருக்கு போதை ஏற்பட்டு விடுகிறது. போதையுடைய மிகுதியால் விபச்சாரமும் செய்கிறார், அந்த சிறுவனையும் கொண்டு விடுகிறார். சொன்னார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு, இதுதான் மது வருந்துவது எல்லா பாவத்துடைய திறவுகோலாக இருக்கிறது என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள், ஒருவன் போதையில் என்ன பாவம் செய்தாலும் அவனுடைய தண்டனை அவனுக்கு வழங்கப்படும். போதையினால் தன்னுடைய மனைவியை பார்த்து கோபத்திலே நீ தலாக் என்று சொல்லிவிடுகிறார், அல்லது மூன்று தடவை நீ தலாக் என்று சொல்லிவிடுகிறார், அவர் அந்த பெண்ணை அப்படியே இழந்து விடுகிறார். மனைவி தலாக் ஆகி விடுவார். இவர் போதையில் சொன்னாலும் கூட அவர் அந்த குற்றத்துக்கு ஆளாகிறார். ஒரு மனிதன் போதையில் வாகனம் ஓட்டிச் செல்கிறார், அவருடைய அந்த போதையினால் ஒருவரை கொன்று விடுகிறான் என்றால் அந்த முழு கொலைக்கும் இவர் காரணமாகி விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியுமா, தவறுதலாக ஒருவருடைய கையால் ஒரு கொலை நடந்து விட்டது என்றால் அது சாதாரணமான விடயம் அல்ல. குர்ஆன் சூரத்துல் நிசா இதை பத்தி துல்லியமாக பேசியிருக்கிறது. கொலை என்றால் அது வேண்டும் என்று நடந்திருக்கலாம், அல்லது தவறுதலாக நடந்திருக்கலாம். தவறுதலாக நடந்தாலும் கூட ஒருவருடைய கையினால் ஒரு கொலை நடந்து விட்டது என்றால் இவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட மனிதருடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா, இவர் தவறாக அந்த கொலை நடந்திருந்தாலும் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அவர் நோன்பு பிடித்தாக வேண்டும். ஒரு நாள் இடையிலே விடுபட்டால், இது நான் சொல்லவில்லை, குர்ஆன் சூரத்துல் நிசா சொல்கிறது, ஒரு நாள் இடையிலே விடுபட்டால் அவர் மீண்டும் இரண்டு மாதம் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். وكفارته قران சொல்லுகிறது சூரத் النساء وما كان لمؤمن ان يقتل مؤمنا الا خطا ومن قتل مؤمنا خطا فتحرير رقبه مؤمنه وديه مسلمه الى اهله الا يصدقوا அன்பார்ந்தவர்களே, அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் குர்ஆன் சொல்கிறது, யாருடைய கையினால் ஒரு உயிர் சென்று விட்டதோ அந்த உயிர் சென்றதற்கு இவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா, இவர் இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். வேண்டும் என்று செய்திருந்தால் நிச்சயமாக அவரும் அதே விஷயம் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கொலை செய்யப்பட்ட மனிதருக்கு இவர் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உயிரை உயர்த்தி வைத்திருக்கிறது. இஸ்லாம் மனிதநேயத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனுடைய உயிர் போவதற்கு இவர் காரணமாகிவிட்டார். இவர் விரும்பவில்லை, தவறாக நடந்து விட்டது. ஒரு கல்லை வீசினார், அந்த கல் யாருடைய தலையிலோ பட்டு அவர் இறந்து விட்டார் என்று வையுங்கள். தன்னுடைய வாகனத்திலே அல்லாஹ் பாதுகாப்பானாக, செல்கிற நேரத்திலே அது தட்டுப்பட்டு ஒருவர் இறந்து விட்டார் என்று வையுங்கள். அந்த மனிதர் தவறுதலாகத்தான் இறந்தார் என்றாலும் கூட இரண்டு மாதங்கள் நோன்பிருப்பது மட்டுமல்ல, அந்த மனிதர் இருக்கிறாரே கொலையுன்ற மனிதர், அந்த இறந்து போன மனிதர், அவருக்கு 100 ஒட்டகங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறது. சுமாராக 4-5 கோடி பெறுமதியான பணம் அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது இவருடைய கடனாக மாறிவிடும், அவருடைய கடனாக மாறிவிடும். அவருடைய கையினால் நடந்த ஒரு பாவம், உலகத்திலே அவர் பல சட்டங்களுக்கு முன்னால் சென்று தன்னை விடுவித்துக் கொண்டாலும் கூட அல்லாஹ்வுடைய நீதி அரசிலே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தப்ப முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, மது இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மது வருந்தி தௌபா செய்யாத நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான் என்றால் அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்துடைய மதுவை ஹராமாக்கி விடுகிறார். அவன் சுவனம் நுழைந்தாலும் கூட சுவர்க்கத்திலே அவனுக்கு மது வருந்த முடியாது என்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது, யார் மது வருந்தி தௌபா இன்றி அந்த மது பழக்கம் குடிகொண்டவனாக அவன் மரணிக்கின்றானோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அவருக்கு ரஜகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளுடைய சீழும் குருதியும் அவர்களுடைய இரத்தமும் சலமும் நிறைந்த அந்த ஆற்றில் இருந்து அதனை அள்ளி இவருக்கு பறிக்கி விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மது அருந்தினால் 40 நாட்கள் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 200 தொழுகைகள் அவருடைய நேர தொழுகை அல்லாஹ் புறந்தள்ளி விடுகிறான். சுப்ஹான் அல்லாஹ். தௌபா செய்தவர்களை தவிர அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் மது அருந்திக் கொள்கிறான், அருந்திய மதுவோடு அவன் மரணித்து விடுகிறான் என்றால் எந்த ஒரு மனிதன் எவ்வாறு மரணிக்கின்றானோ அதே நிலையில் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இங்கு ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத், ஒரு ஹதீஸ், எல்லாமே சஹீஹான ரிவாயத்துகளை இங்கே நான் சொல்கிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லஅனல்லாஹு ஷாரிபர் ரிபா மது, லஅனல்லாஹுல் கம்ர், அல்லாஹு தஆலா மதுவை சபிப்பானாக, மது அருந்தக்கூடியவனை சபிப்பானாக, அந்த மதுவை பிழியக்கூடியவனை சபிப்பானாக, அந்த மதுவை சுமந்து வரக்கூடியவனை சபிப்பானாக, அந்த மதுவை வாங்கி செல்லக்கூடியவனை சபிப்பானாக, யாருக்காக அந்த மது வாங்கப்படுகிறதோ அவனையும் அல்லாஹ் சபிப்பானாக, அந்த மதுவுக்கு யாரெல்லாம் காரணிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும், சுமாராக 10 நபர்கள், ஒரு மதுவோடு சம்பந்தப்பட்ட 10 நபர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் இந்த சாபத்தை போன்ற ஒரு சாபத்தை நாம் வேறு பாவங்களில் காண முடியாது. மது வாங்குபவர், மதுவை விற்பவர், மதுவை ப்ரொமோட் பண்ணக்கூடியவர், இந்த மது இதனை தனக்காக கொண்டு வருமாறு சொல்லக்கூடியவர், அந்த மதுவை இன்னும் ஒருவர் குடிப்பதற்காக காரணமாக அமையக்கூடியவர், அத்தனை பேரையும் அல்லாஹ் சபிப்பானாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் குடிக்கவில்லை ஆனால் குடிப்பதற்குரிய வழிவகைகளை செய்கிறேன் என்றால் குடிப்பவருக்கு என்ன பாவம், என்ன தண்டனை இருக்கிறதோ அதே பாவத்திலே இவருக்கு சம அளவு பங்கு இருக்கிறது என்று அந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. ஒரு சைன் பண்ணுகிறார், ஒரு கதவை திறந்து கொடுக்கிறார், இவருடைய ஒரு வார்த்தை, இவருடைய ஒரு கோல் அல்லது இவருடைய ஒரு பங்களிப்பு, அது ஒரு சிறிய ஒரு பங்களிப்பாக இருக்கலாம். இவர் நினைக்கிறார், இந்த டேப்லெட்ஸ்களை கொண்டு வாரத்தில் எனக்கு லாபம் மட்டும்தானே, நான் அதை குடிக்கவில்லையே என்று நினைக்கிறார். எந்த சமூக சீரழிவு ஏற்படுகிறதோ அத்தனைக்கும் இவர் காரணம் சொல்ல வேண்டும். மட்டுமல்ல, அன்பார்ந்தவர்களே, இரக்கமாக சொல்கிறேன், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய சாபத்தோடு வரக்கூடிய பணத்தினால் ஒரு நாள் இரவு கூட உங்களால் நிம்மதியாக உறங்க முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்தோடு வரக்கூடிய பணத்தினால் ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்க முடியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபி அவர்களுடைய சுன்னாவும் பொய்யாக மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ யுவதிகள், பெண்கள் சம்பவங்களை கேட்கிற பொழுது உடல் மயிர் திளிர்கிறது. சுப்ஹானல்லாஹ், கெட்ட நண்பர்களுடைய சகவாசம், ஒரு நாள் ஒரு நண்பருடைய சகவாசத்தினால் அவன் கொடுத்த ஒரு மாத்திரையை விழுங்கி விடுகிறான், அவருடைய வாழ்நாள் முழுக்க இதனால் அப்படியே கசந்து போகிறது, அவருடைய வாழ்க்கை அப்படியே பாழடைந்து போய்விடுகிறது. அவர் அவருடைய கெட்ட நண்பர் கொடுத்த முதலாவது கப் ஒரு வைனை தூக்கி வச்சார் வாயில, அதோடு அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. அன்பார்ந்தவர்களே, உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள், ஆக கடுமையான போராட்டம் நாம் செய்ய வேண்டியது நமது தீய நண்பர்களினால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய முதலாவது புகைத்தல், முதலாவது போதை, இதுல ரொம்ப பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. முதலாவது வாயில் எடுத்துட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வாழ்க்கை அங்கிருந்து நாசமாக ஆரம்பிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களுடைய பொறுப்பும் இங்கு கட்டாயம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது உள்ள அன்பினால் தங்களுடைய பணத்தை வாரி அள்ளி கொடுத்து விடுகிறார்கள், தன்னுடைய காடை தூக்கி கொடுக்கிறார் மகனுக்கு. பாவிச்சு கொள்ளுங்க, மகன் செலவு செய்வதே தந்தைக்கு எந்த கணக்கும் இல்லையே, அவர் நினைக்கிறார் என்னுடைய மகன் நல்லவர், மகன் மீது நல்லெண்ணம். அன்பார்ந்தவர்களே, நல்ல செய்தி, ஆனால் கண்காணிக்கும் பொறுப்பை அல்லாஹ் கையில் ஒப்படைத்திருக்கிறான் அல்லவா. கண்காணிக்கின்ற பொறுப்பு, தனி அறை இருக்கிறது, தனி நண்பர்கள், என்ன நடக்கிறது என்ற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் உங்களுடைய முதுகெலும்பாக ஆக்கிய பணத்தை அறிவற்ற உங்களுடைய குழந்தைகள், மனைவியர்களுடைய கையில கொடுத்துடாதீங்க என்றால், அவர்கள் சரியாக செலவு செய்ய தெரியாதவர்கள் என்றால் அவர்களுடைய கரங்களில் கொடுத்து விடாதீர்கள். குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தில ஒரு குழந்தை ஒரு பிள்ளை இப்படியான தவறான பாதைக்கு போய்விட்டால் போதும், அந்த குடும்பத்துடைய சந்தோஷங்கள் எல்லாம் மங்கி போவதற்கு. சுபஹானல்லாஹ், அந்த குடும்பத்துடைய மானம் பறந்து போய்விடும். எவ்வளவு பயங்கரமான ஒரு செய்தி அன்பார்ந்தவர்களே. இதோடு கடைசியாக ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே ஹலீஃபாவாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஒரு ஜமாத்தினர் கொண்டு வரப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தினர், மது அருந்தி இருந்த ஒரு கூட்டத்தினர். அந்த கூட்டத்தாரிலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் நோன்பு பிடித்திருந்தார். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் விசாரிக்கின்ற பொழுது இவர்கள் எல்லோரும் சாராயம் குடித்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்தார். அவர் நோன்பாளியாக இருந்தார், அவர் குடிக்கவில்லை. தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், நான் குடிக்கவில்லை, நான் நோன்பாளி, என்னுடைய நண்பர்கள் தான் குடித்தார்கள். அப்பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார்கள், ரஹிமஹுல்லா, இந்த நோன்பாளியிடம் இருந்து தண்டனை ஆரம்பியுங்கள், முதல் அவரை தண்டியுங்கள். ஏனென்றால் இது ஹராம் என்று தெரிந்தும் தான் ஒரு பக்குவமாக இருந்தும் தன்னுடைய நண்பன் மது வியாபாரம் செய்கிறான், மது கடைக்கு அவன் தன்னுடைய கடையை வாடகைக்கு கொடுத்திருக்கிறான், மது பரிமாறக்கூடிய இடத்திற்கு இவனுக்கு தொடர்பு இருக்கிறது. அது 5 நட்சத்திரங்களாக இருக்கலாம், 7 நட்சத்திரங்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, துனியாவுடைய செல்வங்கள் அழிந்து போய்விடும், நாளை மறுமை அதுதான் நமக்கு வாக்கையாக இருக்கிறது. எந்த ஒரு அடிப்படையிலும் நாம் அதற்கு துணை போகக்கூடாது. நமது நாடு மிக பிரமாண்டமான ஒரு சவாலை எதிர்நோக்கி இருக்கிறது. பத்திரிகை செய்திகள், ஏனைய ஊடக செய்திகள் எல்லாம் மேல் சிலிர்க்க வைக்கிறது. இங்கே பிடிபடக்கூடிய, அரசாங்கத்தினால் கைது செய்யப்படக்கூடிய, பறிமுதல் செய்யப்படக்கூடிய இந்த போதைப் பொருட்கள், அன்பார்ந்தவர்களே, கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் ஏன் இந்த நாட்டிற்கு வருகிறது? யார் குறிவைக்கப்படுகிறார்கள்? முஸ்லிம்களாகிய நாம் இவற்றிலே விழிப்புணர்வோடு இருக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமது சந்ததிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை சபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நமக்கு சிந்தனையை தந்திருக்கிறார், வழிகாட்டலை தந்திருக்கிறார், நேர்த்தியான சிந்தனையை தந்திருக்கிறார். நமது சக்திக்கு ஏற்பட்ட விதத்திலே நாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக, நமது சமூகத்திற்காக, அவர் எந்த ஒரு மார்க்கத்தைச் சேர்ந்த ஒரு மனிதராக இருக்கலாம், உங்களுடைய நண்பருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது என்றால் உணர்த்துங்கள், அது உங்களை பாதுகாக்கும், உணர்த்துங்கள், அது உங்களை பாதுகாக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். மன் தரக லில்லாஹி ஷைஅன் அவ்வமஹுல்லாஹு கைரன் மின், யார் அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அதைவிட சிறந்ததை அவருக்கு நிச்சயம் கொடுக்கிறார். யார் அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ்வுக்காக ஒரு பாவத்தை விட்டு வைக்கிறார். அல்லாஹ்வுக்கு இவருக்கு விருப்பம், இவருக்கு ஆசை, இவருடைய சபையிலே மது பரிமாறப்படுகிறது. ஆனால் இவருடைய அடி உள்ளம் சொல்கிறது, அல்லாஹ்வுக்காக நான் இதை விட்டு விடுகிறேன், நாளைய நாள் மரணிக்கலாம், இன்னும் ஒரு வருடத்திலே மரணிக்கலாம், அல்லாஹ்வுக்காக நான் இதை விட்டு விடுகிறேன் என்று விட்டால் நிச்சயம் அல்லாஹ் அவருக்கு அவருடைய கூலியை கொடுக்கிறான், அதை விட சிறந்ததை அவருக்கு கொடுக்கிறான், உலகிலும் கொடுக்கிறான், மறுமையிலும் கொடுக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணைத்தானே விட்டு ஓடினாங்க, எங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணை விட்டு ஓடி செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா எந்த நாட்டிலே அவர்கள் அந்த பெண்ணை விட்டு, பாவத்தை விட்டு ஓடினார்களோ அந்த நாட்டுடைய ஆட்சியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில வருடங்களில் கையிலே கொடுத்து விடுகிறார். எல்லா சம்பவங்களும் நமக்கு இந்த யதார்த்தத்தை, உண்மையை உணர்த்துகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக விட்டு விடுங்கள். அதே அடிப்படையில் யார் இந்த மது சம்பந்தப்பட்ட விடயத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ, வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நான் சொன்னது மாதிரி தன்னுடைய ஒரு சைன், அல்லது தன்னுடைய ஒரு அனுமதி, அல்லாஹ் தனக்கு ஒரு சக்தியை தந்திருக்கிறான், ஆட்சியை தந்திருக்கிறான், அதிகாரத்தை தந்திருக்கிறான், தன்னுடைய அறிவுக்கு ஏற்பட்ட அடிப்படையிலே அந்த மது தெரிவிக்கப்படுகிறது, இவருக்கு தெரிகிறது என்றால் அதை நிறுத்துவது, அதில் இருந்து தன்னை விடுவிப்பது மட்டுமல்ல, அதை தடுப்பது இவருடைய பொறுப்பு. அதற்கு இவர் எதனை இழக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை. அன்பார்ந்தவர்களே, இதனை செய்யவில்லை என்றால் அடுத்த ஹதீஸ் அவரை எச்சரிக்கிறது, அல்லாஹ் அவருடைய தண்டனையை உலகத்திலும் கொடுக்கிறான் மறுமைக்கு முன்னால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று, மதுவை அருந்துவார்கள், ஆனால் அந்த மதுவை அல்லது அந்த போதைப் பொருளை போதை என்று சொல்லாமல் வேறு பேர்களை சொல்லி அழைப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையினாளுடைய அடையாளம், எத்தனையோ பேர்களில் மது, நல்ல பேர்களிலும் மது, மருந்துடைய மாத்திரைகளிலும் மது. சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள், இது மறுமையினாளுடைய அடையாளம். இவர்கள் அதாவது மதுவை அருந்துவார்கள், வேறு பேர் சொல்லி அருந்துவார்கள். அல்லாஹு தஆலா இவர்களில் சிலரை பன்றிகளாக, இவர்களில் சிலரை குரங்குகளாக மாற்றுவான், இன்னும் சிலரை அப்படியே பூமிக்குள் சுழிவாங்கி அழித்து விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவலைகளை மறப்பதற்கு மட்டுமல்ல, வைத்தியம் செய்வதற்காக என்று நபி அவர்களிடம் கேட்கப்பட்டது சொன்னார்கள். வைத்தியத்திற்காக தன்னை தன்னுடைய நோவு விளங்காமல் இருப்பதற்காக இருந்தாலும் கூட மதுவை பாவிப்பது ஹராம் என்று சொன்னார்கள் சஹி முஸ்லிம். சொன்னார்கள், அது உங்களுக்கு சுகம் தராது, உங்களுக்கு நோயை கொண்டு வரும் என்றார்கள். உருவத்து பின் ஜுபைருடைய கால் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி வெட்டப்பட போகிறது, கால்ல பெரிய ஒரு நோய், அந்த கால் வெட்டப்பட வேண்டி இருக்கிறது. வைத்தியர் சொல்கிறார், காலை வெட்டுகிற பொழுது கடுமையான நோவு, காலை முற்றாக துண்டிக்க வேண்டும், அதனால் கொஞ்சம் மது அருந்திக் கொள்ளுங்க, உங்களுடைய அந்த புத்தி பேதளம் ஆகிரும், உங்களுடைய காலை வெட்டினத்துக்கு பிறகு நீங்க சரி வந்துடும் என்று சொன்னார். சொன்னார்கள் சுபை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் சுகமாக இருக்கிற பொழுது கூட குடிக்காத இதை ஏன் இந்த நேரத்திலே குடிக்க வேண்டும், வெட்டுங்களினுடைய காலை நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்றார். கால் வெட்டப்படுகிறது, பச்சையா, மதுவை நான் சுவைக்க மாட்டேன். அலி பின் அபி தாலிப் சொல்கிறார்கள், ஒரு கிணற்றுல ஒரு துளி மது விழுந்தாலும் அந்த மது அந்த கிணற்றுடைய தண்ணீரை கூட நான் ஒரு போதும் சுவைக்க மாட்டேன் என்றார்கள். அந்த கிணறு உடைக்கப்பட்டு அந்த இடத்திலே பள்ளி கட்டப்பட்டாலும் அந்த பள்ளியில் நான் வந்து அதான் சொல்ல மாட்டேன் என்றார்கள். அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய விரல் மதுவில விழுந்துட்டா, என்னுடைய விரல்ல மதுபட்டது என்றால் அந்த விரலை நான் வெட்டுவதற்கு கூட தயங்க மாட்டேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா நமது சிந்தனைகளை திறப்பானா, நமது பாவங்களை மன்னிப்பானா, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, நல்ல மனிதர்களாக நம்மை ஆக்குவாயா, யா அல்லாஹ் நமது சந்ததிகளை பாதுகாப்பாயா, அல்லாஹ் இந்த போதைப் பொருளை யா அல்லாஹ் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவாயா, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுவாயா ரஹ்மானே, யா அல்லாஹ் நமது சிந்தனைகளை நமது அறிவை நீயே பாதுகாப்பாயா, நமது சந்ததிகளை நீயே பாதுகாப்பாயா, யா அல்லாஹ் யாரெல்லாம் இதை கொண்டு சோதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்குரிய தௌபாவை நசீபாக்குவாயாக, யா அல்லாஹ் நபி தோழர்கள் யா அல்லாஹ் பல வருடங்களுக்கு பிறகும் கூட தௌபா செய்து அழகாக மீண்டார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சமூகமாக நமது சமூகத்தை ஆக்குவாயாக, துனியாவுடைய ஆகரத்துடைய அதாபுகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயா. நாளை ஜனத்து ஃபிர்தௌஸிலே நபிமார்கள் சித்தீகங்கள் சுஹதாக்களோடு குடும்பம் சகிதமாக ஜனத்து ஃபிர்தௌஸை வாரிசாக பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிரல்வாயாக.